தேவனே, எங்கள் மத்தியில் எங்கள் நடுவில் வாசம் செய்கிற எங்கள் தேவன் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய உள்ளங்கள் கொழுந்துவிட்டு எரிய செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, அதே போல திருச்சபை வாழ்க்கைக்கு அதில் காணப்படுகிற அந்த இம்ப்ளிகேஷன்ஸ், அதை ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்காக தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கும் போது தொடர்ந்து எப்படிப்பட்ட செய்தி நம்முடைய திருச்சபைக்கு இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக இருக்கும் என்று ஐ ஹவ் பீன் ரெஸ்லிங் வித் தட். ஸோ ஈவன் ஃப்ரைடே உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 10 வீக்ஸ்க்கு என்னென்ன மெசேஜஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டிருந்தோம். அப்போ எனக்கு திருச்சபையை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வந்துச்சு. பட் இட் டுக் லாட் ஆஃப் டைம். திருச்சபை என்பது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் இல்ல, ஒருவேளை நம்ம எல்லாருமே திருச்சபையின் பாரம்பரியத்துல பிறந்து வளர்ந்து வந்திருக்கிறவர்கள். திருச்சபையை குறித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டுமா என்று எனக்கு நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. பட் எனக்கே திருச்சபை குறித்து வாசிக்கும் போது ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். திருச்சபைனா என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். அதை நான் படிக்க படிக்க ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருந்தது. திருச்சபை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையும் ஆண்டவர் எனக்கு தந்தார். சோ இந்த 3 வீக்ஸ் லெந்த் காலத்துக்கு முன்பாக வரக்கூடிய 3 ஞாயிற்றுக்கிழமையில எபேசிய நிருபத்திலிருந்து திருச்சபைக்கு தேவையான 3 காரியங்களை 3 ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு த காலிங் ஆஃப் த சர்ச், ஓகே, அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். 2வது த கான்டக்ட் ஆஃப் த சர்ச். போன ஞாயிற்றுக்கிழமையில கிறிஸ்டியன் கம்யூனிட்டி லைஃப் என்பதை குறித்து நாம தியானித்தோம். அதுல 3 காரியங்கள், லவ் ஒன் அனதர், அடுத்தது சர்வ் ஒன் அனதர், பி ஹாஸ்பிட்டபிள் டு ஒன் அனதர் என்று நாம் தியானித்தோம். அது பேதுரு சிதறி இருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகளுக்கு எழுதின ஒரு கடிதம். எபேசியருக்கு எழுந்த நிருபத்திலையும் The conduct of the church. Church அப்படின்றால் அதில் எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில நாம் த கான்டக்ட் ஆஃப் த சர்ச் அதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். 3வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3rd week from now, அந்த ஞாயிற்றுக்கிழமையில த கமிஷன் ஆஃப் த சர்ச் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சோ இன்றைக்கு த காலிங் ஆஃப் த சர்ச், 2வது த கான்டக்ட் ஆஃப் த சர்ச், அண்ட் தென் த 3rd one இஸ் த கமிஷன் ஆஃப் த சர்ச். ஆகவே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது என்னன்னா, இந்த செய்தியை நாம் கேட்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவாரு. நிச்சயமாக ஒருவேளை நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இதுல கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். நீங்க தயவுசெய்து நீங்க இந்த செய்தியை அவர்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, இல்லைன்னா அவங்களை கேட்க வைங்க. பிகாஸ் This is very, very, very foundational. Okay. இது வந்து உங்களுக்கு புதிதாக ஏதோ ஒரு செய்தியை கொடுக்க நான் முயற்சிக்கவில்லை. இது ஏற்கனவே வேதத்தில் நாம் அறிந்த காரியங்களை மீண்டுமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே I request you to share this message with your spouses. சரியா, நீங்கள் அதே போல ஒருவேளை இன்றைக்கு ஆராதனைக்கு வர முடியாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களோடும் நீங்கள் சொல்லும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சோ இந்த பேசிக் இதை நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்றால் தொடர்ந்து தேவ பணியை தேவ பிள்ளைகளாக நாம் இணைந்து செய்வதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். எபேசியர்கள் நிருபம் இதுலதான் நெக்ஸ்ட் 10 weeks நம்ம தியானிக்க இருக்கிறோம். சோ இந்த 3 weeks்க்கு பிறகு லெந்து காலத்துல எபேசியர் 6 அதிகாரத்துல காணப்படுகிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சோ ஒருவேளை உங்களுடைய தனி தியானங்கள்ல உங்களுடைய பர்சனல் குவைட் டைம்ல கொஞ்சம் இந்த எபேசியர்கள் நிருபத்தை நீங்களும் இணைந்து தியானிக்கும் போது ஒருவேளை ஆண்டவர் உங்களோடும் தொடர்ந்து பேசுவார், அதை நீங்க திருச்சபைக்கும் வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இணைந்து நாம் திருச்சபை குறித்து வேதத்தில் காணப்படுகிற உண்மைகளை இணைந்து நாம் கற்றுக்கொள்வோம். எபேசியர்கள் நிருபம் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இதை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் எபேசியர்கள் நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 1 அதிகாரம், இதுல 6 அதிகாரம் இருக்கு. ஓகே, 6 chapters. அதுல முதல் வசனத்துல 2 வசனத்திலேயே முதல் அதிகாரத்திலே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இட்ஸ் வெரி கிளியர். இதுல யார் எழுதுறா, யாருக்கு எழுதப்பட்ட கடிதம் என்பது தெளிவாக நாம் வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியில் நீங்க வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லி எழுதுறாருல. ஆகவே இது திருச்சபைக்கு, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு எழுதுகிற ஒரு கடிதம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த லெட்டர் டு தி எபிசியன்ஸ் இருக்குல்ல, இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் இன் தி கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்னு சொல்லி சர்ச் ஹிஸ்டரியில இதை கோடிட்டு காட்டுறாங்க. குறிப்பாக ஜான் கால்வின், கால்வினிசம், பிரெஞ்சு புராட்டஸ்டன்ட் ரிஃபார்மர். இந்த ஜான் கால்வினை குறித்து நான் எழுதும் போது ஆக்சுவலி ஐ வாஸ் திங்கிங் அபவுட் சார்ல்ஸ் டோபின், இன்னைக்கு அவங்க வரல, பட் ஸ்டில் ஜான் கால்வின் அவர் வந்து he considered Ephesians as one of his favorite letter. Okay. And he preached 48 sermons from this book. 6 chapters தான் இருக்குது. ஜான் கால்வின் வந்து 48 பிரசங்களை இந்த எபேசியருக்கு இந்த நிருபத்திலிருந்து பிரசங்கித்திருக்கிறார். ஓகே, பட் நம்ம ஆஸ் அ சர்ச் ஐ திங்க் 10 messages நம்ம கேட்க இருக்கிறோம் இந்த எபேசியர் கேள்வி நிருபத்திலிருந்து. பட் ஹி பிரீச்ட் 48 சர்மன்ஸ் ஃப்ரம் May 1558 டு March 1559. ஓகே, இட்ஸ் அன் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். ஓகே, இட்ஸ் பின் ரெக்கார்டட். ஐ திங்க் யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் தோஸ் மெசேஜஸ். ஒருவேளை இந்த நாட்கள்ல லெந்து காலத்துல அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 3 வாரத்துல உங்களுக்கு டைம் கிடைக்கும்னா ஜான் கால்வின் 48 மெசேஜஸ் நீங்க போட்டு கூகுள் பண்ணி பாருங்க. யூ வில் ஃபைண்ட் தட் அண்ட் யூ மே லிசன் டு தட் ஆல்சோ. சரியா, அடுத்தது ஆக்ட்ஸ் 18 அதிகாரத்துல இதனுடைய சூழ்நிலை பார்க்கிறோம். அச்சா, நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய கான்டெக்ஸ்ட் தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை யார் எழுதினது, யாருக்கு எழுதியிருக்காங்க, இதனுடைய சாராம்சம் என்ன, இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன என்பதுதான் உங்களோட இப்போ பகிர்ந்து கொண்டு வருகிறேன். சோ அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 18 அதிகாரத்துல 18 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா AD 52 அந்த வருஷத்துல பாலுடைய செகண்ட் மிஷனரி ஜேர்னி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல பால் வந்து மிஷனரி பயணத்தை மேற்கொண்டார். அதுல 2வது மிஷனரி பயணத்துல இந்த எபேசு பட்டணத்துக்கு போறார். ஓகே, எபேசு பட்டணம் வந்து இப்போ மாடர்ன் டேல டர்க்கி. அந்த பட்டணத்துக்கு கொஞ்சம் நாள் ஊழியம் செய்வதற்காக போறாரு, கூடவே ஆக்கிலா பிரிசில்லா ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டிட்டு போறார். போய் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆக்கிலாவும் பிரிசில்லாவையும் விட்டுட்டு மீண்டுமாக வந்துடுறார், வேற இடங்களுக்கு ஊழியம் செய்ய போயிடுறார். திரும்ப AD 53 to 56, ஓகே, ஒரு 1.5 வருடம் கழித்து மீண்டுமாக போறார். தேர்ட் மிஷனரி ஜேர்னி அப்போ எபேசு பட்டணத்துக்கு போறார். இங்க ஹி ஸ்பெண்ட் மோர் தென் 2 இயர்ஸ் இந்த பட்டணத்துல இந்த திருச்சபை மக்களோடு கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேலாக செலவு செய்கிறார். அதுக்கு பிறகு எபேசு பட்டணத்திலிருந்து மீண்டுமாக ஊழியத்துக்காக மற்ற பட்டணங்களுக்கு கடந்து செல்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல கடைசியில பிரிசன்ல இருக்கிறார் ரோம்ல பவுல் AD 60-62. அந்த நாட்களில் நான்கு புத்தகங்களை பவுல் எழுதுறார், நான்கு கடிதங்கள். அதுல ஒன்னு வந்து எபேசியர், இன்னொன்னு வந்து பிலிப்பியர், மூன்றாவது கொலோசியர், நான்காவது பிலேமோன். ஓகே, இந்த நான்கு புத்தகங்களை ரோம் சிறைச்சாலையிலிருந்து எழுதுறார். சோ இந்த புக்கை, இந்த லெட்டரை பவுல் சிறைச்சாலையிலிருந்து எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு எழுதுறார். அடுத்தது இந்த எபேசியருக்கு எழுந்த நிருபத்தை இன்னும் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் பாஸ்டரல் எபிசல் என்று சொல்லுகிறார்கள், பாஸ்டரல் எபிசல் அப்படின்னு சொல்லி. அடுத்தது இந்த எபிசல்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எபேசியருக்கு எழுந்த நிருபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் திருச்சபை குறித்து மூன்று விதங்கள்ல பவுல் இங்க சொல்றாரு. ஒருவேளை வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் 1 அதிகாரம் 22 வசனம், 23 வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். அதே போல 2 அதிகாரம் 16 வசனம், 4 அதிகாரம் 4 வசனம், இதெல்லாம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை வந்து இப்படி மெட்டஃபர் கொடுத்து எழுதியிருப்பாரு. எப்படி? பயாலஜிக்கல், த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இரண்டாவது வந்து ஆர்கிடெக்சரெல்லாம் சிம்பலைஸ் பண்ணி எழுதியிருப்பார். அது வந்து எபேசியர் 2 அதிகாரம் 20-22, நாம் வேத பாடம் வாசிக்க கேட்டோம்ல, அதுல 4 அதிகாரம் 12 வசனம் 16 வசனம் இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, த சர்ச் ஆஸ் த ஹோலி டெம்பிள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் த சர்ச் ஆஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், அடுத்தது த சர்ச் ஆஸ் த ஹோலி டெம்பிள், தேர்ட் நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சை வந்து ஒரு சோசியலா ரெஃபர் பண்ணி எழுதியிருப்பாரு, த பிரைட், சர்ச் இஸ் The Lord's Bride அப்படின்னு சொல்லி. 5 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 33 வசனம் வரை சபை என்பது மனவாட்டி, அவர் மனவாளன். இப்படி திருச்சபையை மையப்படுத்தி இந்த எபேசியருக்கு எழுந்த நிருபத்தை பவுல் எழுதியிருக்கிறார். இந்த 6 அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல சர்ச் என்றே பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். ஓகே, ஆகவேதான் சர்ச் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தில் எபேசியருக்கு எழுந்த நிருபத்தை நாம் படிக்க வேண்டும். 9 இடங்கள்ல, 6 அதிகாரத்தில் 9 இடங்கள்ல சர்ச் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சோ எபேசியர் வந்து செட் ஃபோர்த் காட்ஸ் ஓவர் ஆல் பிளான் ஃபார் த சர்ச். வாட் இஸ் சர்ச்? த ஃபங்க்ஷன் ஆஃப் த சர்ச், த ஃபார்மேஷன் ஆஃப் த சர்ச், த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச், எல்லாமே இந்த 6 அதிகாரங்கள்ல அழகாக பவுல் எழுதியிருக்கிறார். எஃப்.பி. மேயர், அவர் வந்து பிரிட்டன்ல ஃபர்ஸ்ட் மெகா சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர், ஆல்சோ ஹி வாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் டிஎல் மூடி. அவர் என்ன சொல்றாருன்னா, திஸ் எபிசல், இந்த எபேசியருக்கு எழுந்த நிருபத்தை என்ன சொல்றாருன்னா, திஸ் எபிசல் இஸ் ப்ரீ எமினன்ட்லி த எபிசல் ஆஃப் த சர்ச் அப்படின்னே சொல்றார். இதை எபேசியருக்கு எழுந்த நிருபம் என்று சொல்ல வேண்டாம், நாம் த எபிசல் ஆஃப் த சர்ச் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒருவேளை நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்க யாராவது சொல்ல கேட்டிருப்பீர்கள் என்றால் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் சொல்ல வேண்டாம், ஆக்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆக்ட்ஸ் புக் ஃபுல்லாவே வொர்க்ஸ், த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதை குறித்து, த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதை குறித்து அதிகமாக நாம் வாசிப்போம். ஜான் மெக்கார்த்தர், ஓகே, இது நான் கான்டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். சோ நம்ம அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரங்கள்ல இன்னும் நாம் அடுத்த நிலையில சென்று திருச்சபையை நாம் பார்க்க இருக்கிறோம். A church cannot really be defined as some building. John MacArthur, okay, senior evangelist pastor, என்ன சொல்றாருன்னா, A church cannot really be defined as some building in the middle of a block or on a corner. Nor can it be defined as some association. அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை குறித்து நான் யோசிச்சிருந்தேன். ஓகே, திருச்சபை என்றால் என்ன என்பதை குறித்து யோசிக்கும் போது, நான் இப்ப தமிழ்ல நான் சொல்ல போகிறேன், அது வந்து இட்ஸ் நாட் an offensive statement, okay? So don't take it wrong, okay? அதை சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, திருச்சபை என்பது தமிழ் சங்கம் அல்ல, தமிழர்களின் சங்கமம் அல்ல, தூய ஆவியானவர் தங்கும் இடம். ட்விட்டர் ஏதாவது வச்சிருக்கீங்களா, போடுறீங்களா? ராஜேஷ் கானோ யாராவது ஒருத்தர் செய்யலாம். திருச்சபை என்பது தமிழ் சங்கம் அல்ல, தமிழர்களின் சங்கம் அல்ல, தூய ஆவியானவர் தங்குமிடம். I'm not against Tamil. நானும் என் மனைவியும் பேசிக்கொள்வோம். ஒருவேளை ஒரே சர்ச்சில் ஊழியம் செய்திருந்தோம்னா ரிக்கியும் ரோனியும் இங்க இருந்து தமிழ் அழகா படிச்சிருப்பாங்களே, தமிழே தெரியாம வளர்றாங்களேன்னு சொல்லி பேசியிருக்கோம். சோ ஆகவே we are not against Tamil. அதனால தான் சொன்னேன், இது வந்து don't take it very offensively சொல்லி சொன்னேன் நான். திருச்சபை என்பது தமிழ் சங்கம் அல்ல, தமிழர்களின் சங்கமம் அல்ல, தூய ஆவியானவர் தங்குமிடம். இதை மைண்ட்ல நம்ம கண்டிப்பாக வைக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு செய்தியில் வேறு எந்த காரியமும் உங்களுக்கு புரியலனா கூட இதை மட்டும் தயவுசெய்து எடுத்துக்கொண்டு போங்க. நான் படிக்கும்போது எனக்கே திருச்சபைனா ஆண்டவர் எவ்வளோ ஒரு கௌரவமாக வச்சிருக்கிறாரு, நம்ம திருச்சபையை ஒரு சங்கத்துக்காக, ஒரு சமுதாயத்துக்காக, தமிழ் பெயருக்காக தூய ஆவியானவர் தங்குறார். எத்தனை பேர் தூய ஆவியானவர் தங்கும் இடத்துக்கு வந்து தூய ஆவியானவரை தூய உள்ளத்தோடு ஆராதிக்க வருகிறோம். புதிய ஏற்பாடுல நான் ஏன் பாஸ் பண்ணனா, ஐ திங்க் நாங்க படிக்கிறது என்னன்னா மோனோலாக், பேசிக்கொண்டே போனா கவனிச்சே போகலாம், பட் இஃப் யூ டோன்ட் கிவ் சம் டைம் நம்ம யோசிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதுக்குள்ள செய்தி முடிஞ்சிடும், அதுக்குள்ள சிக்கன் சாம்பார் காஃபி அப்படியே போயிடும், அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடும். ஓகே, ஏன் பாஸ் பண்றேன்னா லெட்ஸ் திங்க் அபவுட் இட், லெட்ஸ் திங்க் அபவுட் இட், அதை குறித்து யோசிப்போம். வேதம் கற்றுக் கொடுக்கிறவைகளை நாம் ஆண்டவருடைய உதவியோடு அதை பிடித்துக் கொள்வோம். புதிய பாடல சர்ச் என்கிற வார்த்தையை வந்து கிரேக்க வார்த்தைக்கு எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா எக்லீசியா. சோ அது வந்து அதனுடைய ஆதாரமான ரூட் வேர்ட் என்னன்னா கல்லேஓ என்கிற கிரேக்க வார்த்தை. ஓகே, KALEO, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னு சொல்லி சொல்றாங்கன்னா கல்லேஓ. அந்த ரூட் வேர்ட்ல இருந்து இந்த எக்லீசியா என்கிற வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க சர்ச்சுக்கு. அதனுடைய மீனிங் என்னன்னா விச் மீன்ஸ் டு கால். ஓகே, ஆகவே சர்ச் என்பது என்ன என்று கிரேக்க வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார்கள். சர்ச் ஆர் த பிளேஸ் ஃபார் த கால்ட் ஒன்ஸ். ஓகே, வி ஆர் த கால்ட், we are the called, அழைக்கப்பட்டவர்கள். திருச்சபையில் என்பது அழைக்கப்பட்ட ஜனங்களின் ஒரு சங்கமம். we are the called, we are called to his purpose, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். So the church can best be understood as the called ones. Okay, the church can be best understood as the called ones. That's what we are. We are the assembly of the called. We are not a human organization. We are not built by good religious people. We are called by God into existence. We are the congregation called together by God. This is our definition. This is our identity. We are called ones. சபை என்பது தேவனால் அழைக்கப்பட்டவர்களின் சங்கமம், தூய ஆவியானவர் தங்குமிடம். இதுதான் the context. அதன் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தேன். The core. Okay, the core என்று சொல்லும்போது the central or most important part of something. Core என்றால் என்ன? C-O-R-E. The central or most important part of something. இப்ப நம்ம திருச்சபை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இரண்டாவது வேத பாடமாக வாசிக்க கேட்டோம்ல எபேசியர் 2 அதிகாரம் வசனங்கள் 19-22 வசனங்கள், அதை எடுத்துக்கொள்வோமா? எபேசியர் இரண்டாம் அதிகாரம் 19-22. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். கிரைஸ்ட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் த கார்னர் ஸ்டோன். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஜாயின்ட் டுகெதர் அண்ட் க்ரோஸ் இன்டு எ ஹோலி டெம்பிள் இன் தி லார்ட். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In whom you are also built together spiritually into a dwelling place for God. நேற்று சார்ல்ஸ் வீட்டுக்கும் ஷைனி வீட்டுக்கும் முடித்துட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தோம். சார்ல்ஸ், நான் ஜான் கால்வின் பத்தி பேசினேன், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சோ வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நாங்க அதுக்கு பிறகுதான் ஃப்ரைடே ஒரு அவுட்லைன் எல்லாம் போட்டு நம்ம செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிட்டு நானு. பட் நேற்று அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் தான் செய்தியை ஆயத்த பண்ண உட்காந்து நானு. ஸோ இட் வாஸ் அரௌண்ட் 9:30. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ரெஃபரிங் டு சோ மெனி புக்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அதை இட் வெண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். நல்லா, ரொம்ப நல்லா போச்சு. இந்த காலையிலிருந்தும் அதை இன்னும் ஆழமாக படிப்பதற்கு ஆண்டு உதவி செய்தார். அதுல நான் பல கமெண்ட்ரிஸ் ரெஃபர் பண்ணேன். அதுல ஒரு கமெண்ட்ரி ஹேரல்ட் என்கிறவர் எழுதின எஃபிஷியன்ஸ் அண்ட் எக்ஸஜெட்டிக்கல் கமெண்ட்ரி, அதை நான் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதே போல பல கமெண்ட்ரிஸ் அதுல இந்த மூன்று வசனங்களை குறித்து எழுதியிருக்கும் போது அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, இந்த மூன்று வசனத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லும் போது அதுல த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பில்டிங் அதை குறித்து அவர் சொல்றாரு. அடுத்தது வந்து இரண்டாவது குறிப்பு வந்து த ஃபார்மேஷன் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில த ஃபங்க்ஷன் ஆஃப் த பில்டிங். ஓகே, இதுலதான் இப்ப நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிக்க போறோம். த கோர், ஓகே, ஃபவுண்டேஷனல் மெசேஜ் சர்ச்னா என்ன என்பது. த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பில்டிங், த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பில்டிங். இந்த வசனத்துல 20 வசனத்துல என்ன வாசித்தோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். He is the cornerstone. Who is the cornerstone of TUCC church? Christ Jesus. Christ Jesus. ஒருவேளை ஃபவுண்டேஷன் பிலாங்ஸ் டு தி அப்போஸ்டல்ஸ் அண்ட் ப்ராஃபெட்ஸ் இதுல கொடுத்திருந்தா கூட அதுல கிரைஸ்ட் இஸ் தி கார்னர் ஸ்டோன், தி மெயின் ஸ்டோன் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் அப்பான் விச் தி ப்ராஃபெட்ஸ் அப்பான் விச் தி அப்போஸ்டல்ஸ் அப்பான் விச் வி அஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிரைஸ்ட் இஸ் தி கார்னர் ஸ்டோன். இப்போ சமீபத்தில் 1990 வருஷத்தில் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒரு 5 பெரிய கல்லை தோண்டி எடுத்தாங்க. எங்க தெரியுமா? ஜெருசலேம் டெம்பிள்ல. 1990 நடந்தது. ஓகே, ஸோ அதில் ஒரு லார்ஜ் ஸ்டோனுடைய அளவு என்னன்னா 55 feet லாங்கா அண்ட் தென் 11 feet ஹை and then 14 feet wide. யோசி பாருங்களே, ஜெருசலேம் டெம்பிள் கட்டப்பட்டதனுடைய ஃபவுண்டேஷனல் ஸ்டோன் அதுல 5ல பெரிய ஒரு கல்லை எடுத்து அதை ஆர்கியாலஜிஸ்ட், ஓகே, பைபிள் ஸ்காலர்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் அதை கண்டுபிடிச்சு எடுத்து பார்த்தது 55 feet லாங். ஒருவேளை இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்கன்னா டக்குன்னு யூ கேன் மென்டலாவே ஒரு பிக்சர் பண்ணி பார்க்கலாம். 55 feet லாங் and 11 feet high and 14 feet wide. அதுடைய weight எவ்வளவுன்னு தெரியுமா? 570 tons. So the cornerstone was the most important stone in the whole building. இந்த 5 கற்கள் தான் அந்த முழு டெம்பிளையும் தாங்கி நிற்கக்கூடியது. Christ himself is the cornerstone. And the apostles and the prophets who make up the rest of the foundation need to be correctly aligned to the Christ. இன்னொரு விதத்தில் இதை நாம் தியானிக்க வேண்டும் என்றால், கார்னர் ஸ்டோன் சொல்லும் போது கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். எபேசியர் 1:23 வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புபவர்களுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். And he has put all things under his feet. Whose feet? Jesus' feet. And has made him the head over all things for the church. Who is the head of the UCC church? Christ Jesus. It's not Reverend Ebenezer Peter. It's not the B-O-D. It's Jesus Christ himself. Now, முதல்ல என்னதான் சொன்னேன், so that B-O-D சொல்லும்போது they won't get offended. It's true. It's true. I'm not the head of this church. We're all part of the body and God has blessed each one of us with different gifts. இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாழ்வை யோசித்து பார்க்கும்போது God is so good. ஃப்ரைடே அன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் ரெண்டு பேர் கிட்டார் போட்டாங்க. ஓகே, எல்லாம் சேர்ந்து பாடினோம், எல்லாம் சேர்ந்து இணைந்து வேதத்தை தியானிச்சோம், அன்பை பற்றி பேசினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு, நெருங்கி பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு. கடைசியில் இணைந்து திருச்சபை மக்களுக்காக ஜெபித்தோம். கம் ஜாயின் வித் அஸ். இந்த வெள்ளிக்கிழமை கிடையாது, ஏனென்றால் சனிக்கிழமை நம்ம ரிட்ரீட்டில் நேரத்தை செலவழிக்க போகிறோம். இந்த லெந்து காலத்தில் 7 வாரத்தில் 7 பைபிள் ஸ்டடி, எல்லாமே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம். அதில் இயேசுவானவர் சொல்கிறார்ல, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். ஸோ ஐ ஆம் சீரியஸ் அதை 7 வார்த்தைகள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் இருக்கு. அந்த 7 வார்த்தைகளும் அந்த நம்முடைய இஸ்ரேல் நாட்டில் எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்து இயேசுவானவர் அதை சொன்னாரோ அதே இடத்துல சென்று ஒரு பாஸ்டர், மெத்தடிஸ்ட் பாஸ்டர் அதை வீடியோ பண்ணி அங்கிருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் பேசுவார். அதுக்கு பிறகு நம்ம இணைந்து வேதத்தை வாசிக்க போகிறோம். அடுத்தது அதில் இருக்கக்கூடிய கேள்வி பதிலை நாம் இணைந்து தியானிக்க இருக்கிறோம். Christ is the head of the church. We're all partners, co-laborers, co-laborers. God wants us to work in collaboration. God wants us to work in collaboration. Adhan church, not in competition. Avar enna solradhu, naan enna kekkuradhu, ivunga dhaan solanuma namakku? No, church is not for competition. It's for collaboration. And who is leading the church? Christ Jesus himself. கொலோசியர்கள் நிருபமும் எபேசியர்கள் நிருபமும் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நீங்க அதையும் நீங்க படிச்சு பாருங்க. நிறைய ஹோம்ஒர்க்ஸ், ரொம்ப ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறேன். அதே நேரத்தில் இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்றேன். ஐ மைசெல்ஃப் ஸ்டூடெண்ட், ஓகே, பட் ஸ்டில் கடவுளுடைய ஊழியம் இல்லை, தேவனுடைய ஊழியம். லெட்ஸ் டூ இட் டுகெதர். இந்த கொலோசியர்கள் நிருபத்தையும் ரோம் சிறைச்சாலில் தான் பவுல் எழுதுறார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொலோசியர்கள் நிருபத்தையும் பவுல் வந்து ஜபத்தோட ஆரம்பிப்பாரு. அப்புறம் அங்கேயும் சர்ச்சை பத்தி பேசுவாரு. எபேசியர்ல சர்ச்சை பத்தி பேசியிருக்கிறாரு. கொலோசியர்கள் நிருபத்திலையும் மனித உறவுகளை குறித்து பேசுவார், கணவனை குறித்து பேசுவார், மனைவியை குறித்து பேசுவார். அதே போல இங்க எபேசியருக்கு எழுந்த நிருபத்திலையும் கணவனை பத்தி பேசுவாரு, மனைவியை குறித்து பேசுவாரு. இதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஓகே, திருமணத்தை குறித்து பேசுவார். கொலோசியர்கள் நிருபத்தில் திருச்சபையை குறித்து பவுல் என்ன சொல்றாருன்னா, 1:18 யாராவது வாசிங்களேன். கொலோசியர் 1:18. வெரி கிளியர். Okay, no need for any interpretation.
He is the head of the body, the church. He is the beginning, the firstborn from the dead, so that he might come to have first place in everything. So who should be given first place? Christ should be given first place. If Christ is not found in our worship, it's not worship. If Christ is not found in our Bible study, it's not Bible study. If Christ is not found in our outreach, it's not outreach. It's all activities that keeps us busy, that gives some kind of identity, but it does not give us visa to enter into heaven.
பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் பிரவேசிப்பதில்லை.
உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா.
அக்கிரம சிந்தைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அடுத்தது இரண்டாவது குறிப்பு, the formation of the building. First the foundation, the second point is the formation of the building. 21 எபேசியர் 2:21, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது.
In him the whole structure is joined together. Together.
சொல்லி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. Joined together and grows into a holy temple in the Lord. இதுல ரெண்டு காரியம் வந்து எம்பசைஸ் பண்றாரு. ஒன்னு யூனிட்டி, ஓகே, திருச்சபை அந்த டுகெதர்னஸ்ல, யூனிட்டில இட் க்ரோஸ், இட் ஃபார்ம்ஸ். அதான் திருச்சபை, யூனிட்டியில வளர்கிற திருச்சபை. அடுத்தது கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. யூனிஃபைட் க்ரோத், க்ரோத் இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் அஸ் கார்பரேட் க்ரோத். திருச்சபைக்கு நாம் வரும்போது திருச்சபையினால் நமக்கு என்ன லாபம்? தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பரிசுத்த ஆலயமாக வளர்கிறோம், குடும்பமாக திருச்சபையாக வளர்கிறோம். திருச்சபையில் வளர்ச்சி இல்லை என்றால் அது திருச்சபை அல்ல. The formation of the building. திருச்சபை நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை தர வேண்டும். நம்ம ஒருவேளை 5 வருஷத்துல எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறோம்னு வச்சுப்போமே, எப்படி இருக்கும்? ஒருவேளை நமக்கு தோராயமா எல்லாருக்கும் ஒரு 40 இயர்ஸ்னு வச்சுப்போம். 5 இயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியே தான் இருக்குன்னா எப்படி இருக்கும்? திருச்சபையில் வளர்ச்சி காணப்பட வேண்டும்.
இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் தட் கண்டினியூஸ் டு இன்க்ரீஸ் இன் சைஸ்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தனி நபராக வளர்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் குடும்பமாக திருச்சபை ஜனங்களாக நாம் வளர்கிறோம். அடுத்தது இன்க்ரீஸ் இன் சைஸ்,
தட் இஸ் சர்ச். இட் இஸ் லிவிங் அண்ட் டைனமிக் ஸ்ட்ரக்சர் that continues to grow by God's gracious power.
So na solran la gavanichukonga,
the church is not a monument, the church is a movement. The church is not a monument, it's a movement.
Monument na Taj Mahal, it's a monument la paakrom rasikrom.
But movement, growth, development,
இதெல்லாம் எங்க இருக்கணும்? திருச்சபையில் இருக்கணும்.
So the foundation of the building, Christ Jesus, the formation, growth, வளர்ச்சி.
கடைசியில்
the function of the building.
22 வசனம், எபேசியர் 6 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In whom you are also built together spiritually. வேதவசனம் சொல்லுது, ஓகே, In whom you are also built together spiritually into a dwelling place for God. Spiritual. ஆகவேதான் சொன்னேன், தூய ஆவியானவர் தங்கும் இடம் ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவலி இன்டு அ டுவெல்லிங் பிளேஸ் ஃபார் காட். பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவன் வந்து ஆதாம் ஏவாள் படைத்து ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அவர்கள் நடுவில் இருந்தார். அடுத்தது எக்ஸடஸ் யாத்ராகமும் 13 அதிகாரம் 21 வசனம், யாராவது வாசிக்கிறீர்களா? யாத்ராகமும் 13 அதிகாரம் 21 வசனம். அதே போல இன்னொருவர் யாத்ராகமும் 24 அதிகாரம் 18 வசனம். இன்னொருவர் யாத்ராகமும் 40 அதிகாரம் 36 37 வசனம். முதல்ல யாத்ராகமும் 13:21. ஓகே, மேகத்தின் நடுவில் அவர் காணப்பட்டு மேகத்தின் மூலமாக ஜனங்களை நடத்தினார். ஓகே, தேவனுடைய பிரசன்னம் மேகத்தில் காணப்பட்டது. அடுத்தது 24 அதிகாரம் 18 வசனம். ஓகே, 16 வசனம், யா சாரி 24 அதிகாரம் 16 வசனம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தருடைய மகிமை இருந்தது. அடுத்தது கிளவுட்ஸ், இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு செல்லும் போது பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்னிஸ்தம்பமாக தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருந்தது. அடுத்தது சீனாய் மலையில் தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருந்தது. அடுத்தது யாத்ராகமும் 40 அதிகாரம் 36-37 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது டென்ட், அவருடைய கூடாரங்களில் தேவனுடைய மகிமை தங்கியிருந்தது. அடுத்தது 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 27 வசனத்துல சாலமோன் ராஜா அந்த டெம்பிளை கட்டும் போது அங்க தேவனுடைய மகிமை தங்கியிருந்தது. இன்றைக்கு அந்த மகிமை இந்த தேவாலயத்தில் தங்கியிருக்கிறது. அதே மகிமை, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த மகிமை. தேவனுடைய ஆலயத்தை கட்டும் போது, சாலமோன் ராஜா கட்டும் போது வந்து இறங்கின அதே மகிமை இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிறது. How many of us feel that? Experience that? I think we need to come prepared to worship. அந்த மகிமைக்குள் நான் பிரவேசிக்க போறேன். I'm going to be part of Christ in this worship. I'm not going to be alone. Sadangacharam, tradition, no. Why I am going to teach this church to worship Him? Because Christ, the Holy Spirit, thangraringa, namma naduvula irukkar. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் வந்து தேவனுடைய ஆலயத்தை என்ன சொல்றாருன்னா, இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன்ஸ் ஆஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சொல்வார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனம் நேரம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:19. அதே போல இன்னொருவர் 1 கொரிந்தியர் 3:16. ஓகே, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தில் வாசிக்கும் போது, ஓகே, இங்க வந்து the church as the temple of God in which the Holy Spirit dwells. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இடம். சோ நம் ஆராதிக்கும் வரும்போது ஆவியானவரை கனப்படுத்துகிறோம். ஆவியானவருடைய வழிநடத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவரும் நாமும் இணைந்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ந்து பெறுகிறோம், இயேசுவை போல மாறுகிறோம். This is church. This is church. The concerns. Okay. இதை திருச்சபை குறித்து சொல்லி முடித்ததுக்கு பிறகு பவுல் அவருடைய கன்சர்ன்ஸ் சொல்றார். எப்படி சொல்றார்னா ஜெபமா சொல்றார். ஓகே, ஏன் என்றா ஒருவேளை எபேசுல காணப்பட்ட திருச்சபை இவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆகவேதான் இஸ் எக்ஸ்பிரசிங் இஸ் கன்சர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் வி லுக்ட் இன் டு த கான்டெக்ஸ்ட் அண்ட் தென் வி லுக்ட் இன் டு த கோர். ஓகே, த ஃபவுண்டேஷன், the formation and the function of the church, finally the concerns. What are some of Paul's concerns? In the kadithathai eludumbodhu mudhalam adhigarathilum jebikkirar Paul. Okay, neenga veetla poi padichu paருங்க. Adhe pole mudhalam adhigarathila 15th vasanathil irundhu 23rd vasanam varaikkum is praying. Okay, adhe maari 3rd adhigaram 14th vasanathil irundhu 21rd vasanam varaikkum thirumbum jebikkirar. அந்த முதல் ஜெபத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவரை துதிக்கிறாரு, அதுக்கு பிறகு ஜெபிக்கிறாரு. இந்த இரண்டாவது ஜெபம் 3rd அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறாரு, ஃபைனலா அழகான ஒரு டாக்ஸாலஜி சொல்லி துதித்து முடிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு பால், ஓகே, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வளப்பட வேண்டும். இதான் அவருடைய வாஞ்ச concerns. Okay, அடுத்தது விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறு நிலை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். பவுல் ஜெபிக்கிறார், சகல பஸ்துவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவருக்கு சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன ப்ரேயர், ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டன்ட். திருச்சபைக்கு ஜபம் ரொம்ப முக்கியம். ஆகவேதான் பவுல் அவருடைய கன்சர்ன்ஸ் ஜபத்தின் மூலமா சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். ஆகவே நாம் கூடி வந்து திருச்சபையில ஜபிக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒருவேளை அரை மணி நேரம் ஜபிக்கிறோம் நாம் நம்முடைய வேத தியானத்துல, God answers our prayers. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். முதல் குறிப்பு எதற்காக ஜெபிக்கிறாரு, that the church will be strengthened with power through his spirit in their inner self. திருச்சபையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளான வாழ்க்கையில் ஆவியில் பலப்பட வேண்டும். அது அவருடைய கன்சர்ன். இது சர்ச்சினுடைய ஒரு ரிசல்ட். கூடி வந்து நாம் ஆராதிக்கும் போது நமக்குள் என்ன ஏற்பட வேண்டும், ஆவியில் நாம் பலப்பட வேண்டும். நடக்குதா? உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு துடிப்பு, ஏய் ஐ வென்ட் டு சர்ச் டுடே, ஐ வர்ஷிப். பா, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த மகிமைக்குள்ள பிரவேசித்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா? தூய ஆவியானவர் தங்கும் இடத்துக்கு சென்றேனே எப்படி இருந்துச்சு தெரியுமா? உள்ளான ஆவியில் பலப்பட்டு படக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமை. இதுல எபேசியர்கள் நிருபத்துல இந்த ஆவிக்குரிய விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றார். இவன் முதல்ல சொல்லிட்டாரு, எபேசியர் 1rd அதிகாரம் 13rd வசனத்துல என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் சீல்டு வித் ஹோலி ஸ்பிரிட். ஓகே சொல்லிட்டார், ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு, அடுத்தது நான்காம் அதிகாரத்தில் என்ன சொல்றான்னா, டு நாட் கிரீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்லிடுறாரு. ஐந்தாம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, பி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், பி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை ஐ திங்க் ஹவு வி நீட் டு டேக் திஸ் வேர்ஸ், லெட் த ஹோலி ஸ்பிரிட் ஃபில் யூ. ஓகே, ஆஸ் யூ எம்டி யூ, உன்னை வெறுமையாக்க வெறுமையாக்க வெறுமையாக்க, த ஹோலி ஸ்பிரிட் வில் எனேபிள் யூ அண்ட் யூ வில் லிவ் அண்டர் த ஹோலி ஸ்பிரிட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஒருவேளை இங்க தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினா ஒரு இது தருவாங்கல்ல, டி யூ ஐ, வாட் இஸ் தட், டிரைவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ். என்ன இன்ஃப்ளூயன்ஸ், தண்ணி. ஆனா இங்க போல் என்ன சொல்றாருன்னா, டிரைவிங் லிவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் நடக்கணும். திருச்சபையில வந்து தூய ஆவியானவரை தரிசிக்கும் போது, we give totally ourselves so that we will live under the influence of the Holy Spirit. That is to be filled with the Holy Spirit. வேற எந்த செய்தியும் கேட்டு மனம் மாறிடாதீங்க. That is living under the influence of the Holy Spirit. To be spirit filled is to be spirit controlled. ஸ்டான்லி ஜோன்ஸ் என்ன சொல்றாருன்னா, அன்லெஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஃபில்ஸ் த ஹியூமன் ஸ்பிரிட் ஃபெயில்ஸ். இஃப் யூ டோன்ட் லிவ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இஃப் யூ கண்டினியூ டு லிவ் அண்டர் யுவர் ஓன் இன்ஃப்ளூயன்ஸ், இட் வில் ஃபெயில் யூ. ஆஸ்வல் சாம்பர்ஸ் என்ன சொல்றாருன்னா, த ஹோல் சோர்ஸ் ஆஃப் அவர் ஸ்ட்ரென்த் is, okay, the whole source of our strength is receiving the Holy Spirit and then recognizing the Holy Spirit and then relying on the Holy Spirit. We have received the Holy Spirit. ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறார் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, but we have to rely on the Holy Spirit, that is to be filled with the Holy Spirit. இப்படி பல குறிப்புக்காக ஜோமனிட்டே போறார். தோஸ் ஆர் பால்ஸ் கன்சர்ன்ஸ் ஃபார் த சர்ச். அடுத்தது என்ன குறிப்புக்காக ஜோமன்றார், ஃபார் கிரைஸ்ட் டு டுவெல் த்ரூ ஃபெய்த் இன் யுவர் ஹார்ட்ஸ், கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசம் செய்ய வேண்டும். அடுத்தது டு பி ரூட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் லவ். அடுத்தது தட் யூ வுட் பி ஸ்ட்ரென்தன்ட் டு கிராஸ்ப் டுகெதர் வித் ஆல் த சேன்ட்ஸ் வாட் இஸ் த விட்த் த லென்த் அண்ட் த ஹைட் அண்ட் டெப்த். அடுத்தது அண்ட் டு நோ த லவ் ஆஃப் கிரைஸ்ட். முதல் அதிகாரத்தில் ஜெபிக்கும் போது அந்த ஆவியானுடைய அன்பின் மூலமாக யூ ஷுட் பி என்லைட்டன்ட் இருக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா, யூ ஹாவ் டு நோ மோர் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் தென் த ஃபுல்னஸ் ஆஃப் காட். திருச்சபை என்பது தமிழ் சங்கம் அல்ல, தமிழர்களின் சங்கம் அல்ல, தூய ஆவியானவர் தங்கும் இடம். தூய ஆவியானவர் மகிமையாய் தங்கும் இடம். திருச்சபைக்கு அவரே மூளைக்கல்லாயிருக்கிறார், திருச்சபைக்கு அவரே தலை. திருச்சபைக்கு எதுக்கு வருகிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், திருச்சபை வாழ்க்கையில் ஆத்மீக வளர்ச்சி. அடுத்தது திருச்சபை வளர்ந்து பெருகுவது. 14 குடும்பமா ஒரு வருடத்துல. இந்த வளர்ச்சி எப்போ வரும்னா, உள்ளான மனிதனில் நமக்கு வரக்கூடிய வளர்ச்சியின் மூலமாக வரக்கூடியதுதான் எண்ணிக்கை வளர்ச்சி. We should not take it another way. எப்போ நம்ம எண்ணிக்கையில வளருவோம், நம்ம திருச்சபை மக்கள் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது அதனுடைய விளைவாக வரக்கூடியதுதான் தீயுசிசி ஆலயத்துக்கு போவோம், அங்க ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு மக்கள் வருவாங்க. ஐ திங்க் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி மோகன் சொன்னார்ல, அந்த வெப்சைட் செய்யும் போது நம்முடைய சொந்த குடும்பத்தை முதல்ல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட்ல என்ன சொன்னீங்க மோகன்? ஓகே, டேக் கேர் ஆஃப் அவர் ஹோம் ஃபர்ஸ்ட் இல்ல? ஓகே, அதுதான் இப்ப நம்ம செய்யணும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஜனங்கள் வருவாங்க, கேள்விப்பட்டு வருவாங்க, அந்த வளர்ச்சியும் தேவன் தருவார். ஜபம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவருக்கு திருச்சபையில் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. கண்களை முடி ஜபிப்போம். தூய ஆவியானவர் தங்கும் இடம், தூய ஆவியானவர் மகிமையாய் தங்கும் இடம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருச்சபைக்கு வரும்போது திருச்சபைக்கு தலைவராய் இருக்கக்கூடிய, திருச்சபைக்கு மூளைக்கல்லாய் இருக்கக்கூடிய அந்த ஆவியானவரை தொழுது கொள்ள வருவோமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது மோசே அன்றைக்கு ருசித்த அந்த மகிமை, ஆதாம் ஏவால் பெற்றுக்கொண்ட அந்த மகிமை, அவருடைய தாபரங்களில் அவர்கள் உணர்ந்து கொண்ட அந்த மகிமை நம்முடைய இந்த கூடாரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபத்தோடு வருவோமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் வந்து செல்லும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேணுமே என்கிற ஒரு வாஞ்சியோடு வருவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீரும் இந்த உலகத்தில் வாழும்போது என்னுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்கி விட்டீர்களே என்று வேதனைப்பட்டீர் சுவாமி. காரணம், நீ தந்த ஆவியானவர் தங்கும் இடம், இதற்கு நீ தலைவராயிருக்கிறீர். இந்த செய்தியை எங்களுக்கு நீ ஞாபகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஆராதனைக்கு வரும்போது உம்மை ஆராதிக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனி மனிதனாய் குடும்பமாய் திருச்சபையாய் வளர, அதன் மூலமாக வரக்கூடிய எண்ணிக்கை காண ஆண்டவர் நீர்தாமே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் ஜீவனுள்ள வசனம், அவைகள் இன்றைக்கும் எங்களோடு பேசுகிற வசனம், தொடர்ந்து என்னோடும் எங்களோடும் பேசும். உம்முடைய வசனத்துக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.